லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களே, வணக்கம். இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
பொதுக்காலம் 17 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜூலை 23 இவ்வெள்ளி அன்று கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவில் துவங்கின. சென்ற ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த இந்த விளையாட்டுகள் கோவிட் 19 பெருந்தொற்று உருவாக்கிய நெருக்கடியால் இவ்வாண்டு நடத்தப்படுகின்றன. 1896 முதல் 4 ஒருமுறை நடத்தப்பட்டு வரும் ஒலிம்பிக் விளையாட்டுகள் இடையே 3 நடத்தப்படவில்லை. முதல் மற்றும் 2 உலகப் போர்கள் நடைபெற்ற காலத்தில் மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் அழித்து வந்ததால் 1916, 1940, 1944 ஆகிய 3 ஒலிம்பிக் விளையாட்டுகள் தடைப்பட்டன. 2020 துவங்கியது முதல் மனிதர்களாகிய நம் அனைவரையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி அழித்து வருவதால் ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக இந்த விளையாட்டுகள் தள்ளி வைக்கப்பட்டன. இப்போதும் கூட மக்களின் பங்கேற்பு ஏதுமின்றி நடைபெறும் இந்த விளையாட்டுகள் எத்தருணத்திலும் நிறுத்தப்படலாம் என்ற சந்தேகத்தோடு நடைபெற்று வருகின்றன.
அன்பு இதயங்களே, மக்களின் பாதுகாப்பு கருதி 3 ஒலிம்பிக் விளையாட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆனால் பாதுகாப்பு என்பது ஒரு பெரும் ஆபத்தாகவே ஏனைய ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் கருதப்பட்டது. 1972 ஜெர்மனியின் மியூனிக் நகரில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடைபெற்றபோது இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 11 விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துவோரின் உள்ளங்களில் ஆழப்பதிந்த ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, மக்களின் கவலைகளை போக்கி அவர்களை ஒன்றிணைப்பதற்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அதே விளையாட்டு திடல்கள் பழிக்கு பழி வாங்கும் கொலை களங்களாகவும் மக்கள் கூடி வரும் இடங்கள் கிருமிகள் பரவும் இடங்களாகவும் மாறுவதை காணும்போது வேதனையடைகின்றோம். இன்றைய நமது சமுதாயத்தை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தும் ஒரு பெரும் பிரச்சினை பாதுகாப்பின்மை.
அன்பு இதயங்களே, பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்பது மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரின் அடிப்படை வேட்கை. அண்மைய காலங்களில் பாதுகாப்பு என்று பேசும்போது மனித சமுதாயத்தை பாதுகாப்பதை மட்டும் நாம் எண்ணி பார்ப்பது இல்லை, நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கின்றோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் அதை அளவுக்கு அதிகமாக சீரழித்ததால் கோவிட் 19 பெருந்தொற்று தற்போது நம்மீது படையெடுத்துள்ளது. நமது சுயநலமும் பேராசையும் நம்மையும் நமது சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளன. அன்பு இதயங்களே, சுயநலமும் பேராசையும் கட்டுப்பாடின்றி வளர்ந்துவிட்டதால் இருப்பவர்கள் தேவைக்கும் அதிகமாக, மிக மிக அதிகமாக சேர்த்து கொண்டே உள்ளனர். இதன் விபரீத விளைவாக இல்லாதவர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளையும் இழந்து தவிக்கின்றனர். கோவிட் பெருந்தொற்று கோடிக்கணக்கான வறியோரின் வாழ்வு ஆதாரங்களை அடியோடு பறித்துச் சென்றுள்ள அதே வேளையில் ஒரு சில கோடீஸ்வரர்களின் வருமானம் இன்னும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அன்பு இதயங்களே, இந்த ஏற்றத்தாழ்வுகளின் ஒட்டுமொத்த வடிவமாக, வேதனை தரும் விளம்பரமாக மிகப்பெரிய செல்வந்தர்கள் சிலர் அண்மைய நாட்களில் கோடி கோடியாய் பணத்தை செலவழித்து ஒரு சில நிமிடங்களே நீடித்த விண்வெளி பயணம் ஒன்றை மேற்கொண்ட நிகழ்வை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த வேறுபாடுதான் நமக்குள் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கிவிட்டது.
அன்பு இதயங்களே, நாடுகளுக்கிடையில், சமுதாயங்களுக்கு இடையில், தனி மனிதர்களுக்கு இடையில் வெடிக்கும் வன்முறைகளை ஆழமாக ஆய்வு செய்தால் இவற்றின் ஆணிவேராக நாம் காண்பது இருப்பவர் இல்லாதவர் என்ற இருவேறு உலகங்களுக்கிடையே நிலவும் அநீதி. இவ்வாறு பிளவுபட்டு நிற்கும் இந்த உலகங்களை இணைக்கும் வழிகளை தேடுவதற்கு பதிலாக இல்லாதவரின் உலகிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இருப்பவரின் உலகம் ஆயுதங்களையும் அரசியல் அதிகாரங்களையும் நம்பி வாழ்கின்றது. இந்த பிரச்சினையை தீர்க்க ஒரே வழி பயிர்வு. இருப்பது சிறிதளவேயாயினும் அதை இல்லாதவரோடு பகிர்ந்தால் இந்த உலகம் அதிக பாதுகாப்பில் வளர்ந்து பல புதுமைகளை காண முடியும் என்பதை நமக்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன. அன்பு இதயங்களே, மக்களின் பசியை போக்க தங்களிடம் இருக்கும் உணவு போதுமா என்ற கேள்வி அரசர்கள் இரண்டாம் நூலிலும் யோவான் நற்செய்தியிலும் எழுப்பப்படுகின்றது. இருப்பினும் இறைவனை நம்பி உணவு பரிமாற்றம் ஆரம்பமாகின்றது. இறுதியில் மக்கள் வயிறார உண்ட பின்னர் மீதம் உணவும் இருக்கின்றது என்பதை இரு வாசகங்களிலும் காண்கின்றோம்.
வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே.
அன்பு இதயங்களே, இந்த இரு வாசகங்களிலும் கூறப்பட்டுள்ள நிகழ்வுகளை மேலோட்டமாக சிந்திக்கும் போது, மக்களின் பசியை போக்க அல்லது இல்லாதவர்களின் குறையை தீர்க்க இறைவன் நேரில் வந்து ஏதாவது புதுமைகள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயினும் இந்த இரு வாசகங்களையும் சற்று ஆழமாக ஆய்வு செய்தால் ஓர் உண்மை தெளிவாகும். இந்த உணவை இறைவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி பலகி பெருகச் செய்யவில்லை. ஒரு மனிதரும் ஒரு சிறுவனும் கொண்டு வந்து கொடுத்த உணவே இந்த இரு புதுமைகளின் அடித்தளமாக அமைந்ததை நாம் காணலாம். அன்பு இதயங்களே, பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் மனமுவந்து தந்த உணவு 100 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர் கொண்டு வந்த உணவு அனைவருக்கும் போதுமா என்ற கேள்வி எழுந்தது. இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அந்த உணவு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மக்கள் உண்டபின் மீதியும் இருந்தது என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, பகிர்வை பற்றிய அழகியதொரு பாடத்தை இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லித் தருகின்றார். தன்னை நோக்கி பெருந்திரளாய் வந்த மக்களை கண்டதும், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்ற எண்ணமே இயேசுவின் உள்ளத்தில் முதலில் எழுந்தது. மக்களுக்கு விருந்து பரிமாற நினைத்த இயேசுவின் ஆர்வத்திற்கு அணைபோடும் வண்ணம் கேள்விகள் எழுகின்றன. பின்னர் ஒரு சிறுவனிடம் உணவு உள்ளதென்று சொல்லப்படுகின்றது. சிறுவன் தந்த 5 அப்பம், 2 மீன், இறைமுகன் இயேசு வழங்கிய ஆசீர் ஆகியவை இணைந்தபோது 5000 அதிகமானோர் வயிறார உண்டனர், மீதி உணவும் இருந்தது.
இந்த புதுமையை அன்புள்ளங்களே இருவேறு கண்ணோட்டங்களில் சிந்திக்கலாம். இயேசு தனி ஒருவராய் பலுகச் செய்தல் என்ற புதுமையை செய்தார் என்று சிந்திப்பது பாரம்பரிய கண்ணோட்டம். அதிலிருந்து மாறுபட்டு பகிர்தல் என்ற புதுமையை இயேசு துவக்கி வைத்தார் என்ற இரண்டாவது கண்ணோட்டம் ஒரு சில விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லும் கருத்து. மாறுபட்ட இந்த கண்ணோட்டத்தில் சிந்திப்பதற்கு நம்மை தூண்டுவது எது? சிறுவன் எதற்காக உணவு கொண்டு வந்திருந்தான் என்ற அந்த கேள்வி.
பொதுவாக அன்பு இதயங்களே, வெளியூர் செல்லும் போது முன்னேற்பாடாக உணவு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று குழந்தைகளோ சிறுவர்களோ எண்ணி பார்ப்பதில்லை. அவர்களுக்கு தேவையான உணவை தயாரித்து எடுத்துச் செல்வது அல்லது கொடுத்து அனுப்புவது பெற்றோரே. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இதுபோன்ற முன்னேற்பாடுகள் கூடுதலாகவே இருந்தன. காரணம் என்ன? பல தலைமுறைகளாய் இஸ்ரேல் மக்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்ததால் உணவின்றி தவித்தவர்கள். எனவே அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் மறவாமல் மடியில் கொஞ்சம் உணவு எடுத்துச் செல்வது அவர்கள் வழக்கம். அன்றும் இயேசுவை தேடிச் சென்ற அந்த கூட்டத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. குடும்பமாய்ச் சென்ற அவர்களுக்கு தேவையான 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் குடும்பத் தலைவி முன்மதியோடு தயாரித்திருந்தார். அந்த உணவு பொட்டலத்தை சிறுவன் சுமந்து வந்திருந்தான்.
இதில் மற்றொரு நுணுக்கமான தகவலையும் நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்துள்ளார். ஏனைய 3 ஒத்தமை நற்செய்திகளில் 5 அப்பங்கள் என்று கூறப்பட்டுள்ள வேளையில் அந்த சிறுவன் கொண்டு வந்திருந்தது 5 வார்கோதுமை அப்பங்கள் என்று யோவான் மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அன்பு இதயங்களே, வார்கோதுமை அப்பங்கள் என்ற அடையாளத்தின் வழியே அந்த சிறுவனின் குடும்பம் வறுமைப்பட்ட குடும்பம் என்பதை யோவான் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பு இதயங்களே, மாலையானதும் பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது. கொண்டு வந்திருந்த உணவு பொட்டலங்களை யார் முதலில் பிரிப்பது, பிரித்தால் பகிர வேண்டுமே என்ற எண்ணங்கள் அந்த பாலை நிலத்தில் வலம் வந்தன. இயேசுவின் போதனைகளில் பகிர்வை பற்றி பேசியது பலருக்கு நினைவில் இருந்தது. ஆனால் எப்படி இத்தனை பேருக்கு பகிர முடியும்? நமக்கென கொண்டு வந்திருப்பதை கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது? அன்பு இதயங்களே, இத்தகைய அறிவு சார்ந்த கேள்விகளில் பெரியவர்கள் மூழ்கியிருந்தபோது அங்கிருந்த சிறுவனின் எண்ண ஓட்டம் வேறுபட்டிருந்தது. அதுவே அந்த புதுமைக்கு வழிவகுத்தது.
அன்பு இதயங்களே, தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவளிப்பது எப்படி என்று இயேசு சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அச்சிறுவன், அம்மா தன்னிடம் கொடுத்திருந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொண்டு வந்தான். பின் விளைவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கள்ளம் கபடற்ற ஒரு புன்னகையுடன் அச்சிறுவன் தன்னிடம் இருந்ததையெல்லாம் இயேசுவிடம் தந்தான். அச்சிறுவனின் செயலால் தூண்டப்பட்ட மற்றவர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை பகிர்ந்து கொள்ள முன்வந்தனர். ஆரம்பமானது ஒரு அற்புத விருந்து. இயேசு அன்று திபேரியா கடல் அருகே நிகழ்த்தியது ஒரு பகிர்வின் புதுமை.
பகிர்ந்திட அழைக்கும் பந்திக்கு வருக, பகிர்ந்திட்ட வாழ்வை சிந்தித்து வருக.
பகிர்ந்திட அழைக்கும் பந்திக்கு வருக, பகிர்ந்திட்ட வாழ்வை சிந்தித்து வருக.
எனது அருமை அன்புள்ளங்களே, தனியொருவராய் இயேசு அப்பங்களை பலுகச் செய்தார் என்பது புதுமைதான். ஆனால் அதைவிட இயேசு மக்களை பகிரச் செய்தார் என்பதை நாம் மாபெரும் ஒரு புதுமையாக கருதலாம். வானிலிருந்து இறைவன் இறங்கி வந்து புதுமை செய்தால்தான் இந்த உலகத்தின் பசியை போக்க முடியும், இருப்பவர்கள் பகிர்ந்து கொண்டால்தான் இல்லாதவர் நிலை உயரும் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பதை விட்டுவிட்டு பகிர்வு என்ற புதுமையை அந்த சிறுவனைப் போல் நம்மில் யாருமே ஆரம்பித்து வைக்கலாமே. அன்பு இதயங்களே, இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சிறு மாநிலமான மிசோராம் நமக்கு பகிர்வு பாடத்தை சொல்லித் தருகின்றது.
புக் ஃபை தாம், அதாவது ஒரு கைப்பிடி அரிசி என்ற ஒரு திட்டம் இங்கு செயல்வடிவம் பெற்றுள்ளது. இங்குள்ள மக்களில் பெரும்பாலானோர் வசதிகள் குறைந்தவர்கள். இவர்கள் ஒவ்வொரு முறையும் சோறு சமைக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசியை தனியே எடுத்து வைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் சேர்க்கப்படும் அரிசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கு கோவிலுக்கு கொண்டு வரப்படும். கோவிலில் சேர்க்கப்படும் அரிசி ஞாயிறு திருப்பலியின் இறுதியில் அப்பகுதியில் வாழும் மிகவும் வறியோர் மத்தியில் பகிர்ந்தளிக்கப்படும். அன்பு இதயங்களே, மிசோரா மக்கள் சொல்லித்தரும் வழியை நாம் அனைவருமே பின்பற்ற முடியுமே. இதைத்தானே இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் சிறுவன் நமக்கு சொல்லித் தருகின்றார்.
பகிர்வதால் பாசம் வளரும், பாதுகாப்பும் உலகில் பெருகும். பகிர்வுக்கு பதிலாக சுயநல கோட்டைகளை பிரம்மாண்டமாக எழுப்பினால் அந்த கோட்டைகளை காப்பதற்கு இன்னும் தீவிரமான பாதுகாப்பு திட்டங்கள் தேவைப்படும். அன்பு இதயங்களே, ஒலிம்பிக் விளையாட்டுகள் உட்பட இந்த உலகம் மேற்கொள்ளும் அனைத்து நிகழ்வுகளிலும் இடித்துரைக்கப்படும் போட்டி, பாதுகாப்பு ஆகிய பாடங்களை பயிலப் போகிறோமா, அல்லது நற்செய்தியில் நாம் சந்திக்கும் சிறுவன் வழியாக இயேசு சொல்லித்தரும் பகிர்வு பாடத்தை பயிலப் போகிறோமா? பகிர்வு பாடங்களை பச்சிளம் குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு பணிவான மனதை தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
ஜூலை 25 ஞாயிறன்று திருவாவையில் சிறப்பிக்கப்படும் தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் முதல் உலக நாளின் கருப்பொருளை மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 24 சனிக்கிழமையன்று ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதிய அழைப்புகள், புதிய சொற்கள் மற்றும் தம் ஆறுதல்கள் ஆகியவை வழியாக ஆண்டவர் எந்நாளும் நமக்கு அருகில் இருக்கின்றார். ஆண்டவர் முடிவில்லாதவர், அவர் ஒருபோதும் ஓய்வு பெறுவதில்லை என்ற சொற்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ட்விட்டர் செய்தியில் பதிவு செய்துள்ளார். தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் முதல் உலக நாள் உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற தலைப்பில் சிறப்பிக்கப்படுகின்றது.
மேலும் தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் முதல் உலக நாளுக்கென்று மெய்ப்பு பணி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கொல்கத்தா உயர் மறைமாவட்ட பேராயர் தாமஸ் டிசூசா அவர்கள், ஒவ்வொரு பங்குத்தளமும் தன் பகுதியில் உள்ள வயது முதிர்ந்தோர் மீது அக்கறை காட்டுவதற்கு இந்த உலக நாள் அழைப்பு விடுக்கின்றது என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு பங்கு தந்தையும் அருள் பணியாளர், துறவியர், இளையோர் மற்றும் சிறாரை கொண்ட சிறு குழுக்களை உருவாக்கி அந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு முதியோரையும் சந்திப்பதற்கு அந்த குழுக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பேராயர் தாமஸ் டிசூசா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சந்திப்புகளின் போது அந்த குழுக்கள் வயது முதிர்ந்தோருக்கு ஒப்புரவு மற்றும் திரு நற்கரணை அருள் அடையாளங்களை வழங்கலாம் என்று கூறியுள்ள பேராயர் தாமஸ் டிசூசா அவர்கள், இந்த நெருக்கடி காலத்தில் திரு அவை அவர்களுக்கு மிக நெருக்கமாக உள்ளது என்பதை அவர்கள் உணரச் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
ஆப்சா எனப்படும் திருப்பிடத்தின் சொத்து மேலாண்மை அமைப்பு 2020 நிதி இருப்புநிலை குறித்த அறிக்கையை அந்த அமைப்பின் தலைவர் பேராயர் நூன்சியோ கலந்தினி அவர்கள் ஜூலை 24 இச்சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ளார். திருப்பிட தலைமையகம் வழங்கிய நிதி மற்றும் முதலீடுகளிலிருந்து கிடைத்த லாபம் ஆகியவை குறைந்துள்ளன என்று கூறியுள்ள பேராயர் கலந்தினோ அவர்கள், இந்நிலையிலும் நிதி பற்றாக்குறையால் துன்புற்ற இடங்களுக்கு ஆப்சா அமைப்பால் உதவ முடிந்தது என்று கூறினார். 1967 ஆப்சா எனப்படும் திருப்பிடத்தின் சொத்து மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டபின் அதன் நிதி இருப்புநிலை ஜூலை 24 இச்சனிக்கிழமை என்று முதன்முறையாக வெளியிடப்பட்டது. இந்த நிதி அறிக்கை குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு பேட்டியளித்த பேராயர் கலந்தினோ அவர்கள், இவ்வாறு வெளியிடுவதன் வழியாக திரு அவையின் பணிகள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் திருப்பிடத்தின் வெளிப்படைத் தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார்.
திருப்பிடத்தின் 2020 நிதி இருப்புநிலை அறிக்கை பற்றி திருப்பிட தகவல் தொடர்பு அவையின் செய்திப்பிரிவு இயக்குநர் அந்திரேயா தொர்னியல்லி அவர்களுக்கு பேட்டியளித்த திருப்பிடத்தின் பொருளாதார செயலகத்தின் தலைவர் யுவான் அந்தோனியோ குவரேரோ அவர்கள், 2020 கஷ்டமான ஆண்டாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை என்று கூறினார். இந்த ஆண்டில் 6,63,00,000 யூரோக்கள் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும், ஆயினும் பேதுரு காசி என்ற நிதி அமைப்பிலிருந்து இதற்கு முந்தைய ஆண்டுகளை விட இவ்வாண்டில் குறைவான நிதியே திருப்பிடத்திற்கென பயன்படுத்தப்பட்டது. அதே நேரம் பெருந்தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலுள்ள திரு அவைகளுக்கு அதிக உதவிகள் வழங்கப்பட்டன என்றும் அருள்பணி குவரேரோ அவர்கள் எடுத்துரைத்தார். கடும் முயற்சிகளை மேற்கொண்டதன் பயனாக இவ்வாண்டில் 6,63,00,000 யூரோக்கள் நிதி பற்றாக்குறையை எட்டியுள்ளோம் என்று உரைத்துள்ள அருள்பணி குவரேரோ அவர்கள், செலவினங்களை குறைப்பதற்கு திருப்பிடத்துறைகள் பொறுப்புடன் செயல்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார்.
எத்தியோப்பியாவின் திக்ரே பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருப்பதில் திக்ரே மாநில அரசுக்கும் எத்தியோப்பிய ஒன்றிய அரசுக்கும் இடையே இடம்பெறும் மோதலில் எண்ணற்ற இழப்புகள் இடம்பெற்று வருவது குறித்த கவலையை வெளியிட்டு அமைதிக்கும் ஒப்புரவிற்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். எத்தியோப்பிய நாட்டு மக்களின் துன்பங்களை தாங்களும் உணர்வதாக கூறும் ஆயர்கள், மக்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்காக இறைவனிடம் தொடர்ந்து ஜெயிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.
இயேசுசபை அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் ஆற்றியுள்ள பணிகளை புகழ்ந்து பேசி அந்த பணிகளுக்கு தனது மிகப்பெரும் மரியாதையை செலுத்திய மும்பை உயர்நீதிமன்றம் தனது பாராட்டு மொழிகளை இந்திய தேசிய புலனாய்வு முகமையின் வலியுறுத்தலால் திரும்ப பெற்றுள்ளது என்று ஊடகங்கள் கூறியுள்ளன. உடல்நடுக்கம் எனப்படும் பார்க்கின்சன்ஸ் நோயால் கடுமையால் பாதிக்கப்பட்டிருந்த 84 நிரம்பிய அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்களுக்கு பிணையல் வழங்கப்பட வேண்டும் என்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மனுவை அவரது மறைவுக்கு பின் இம்மாதம் 19 திங்களன்று மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஷிண்டே மற்றும் ஜமதார் ஆகிய இருவரும் விசாரித்தனர். இந்த விசாரணையின்போது அவ்விருவரும் கூறிய புகழ்மொழிகளுக்கு தேசிய புலனாய்வு முகமை தன் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததால் அந்த சொற்களை நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ள அதேவேளை, நீதிபதிகளும் மனிதர்களே என்றும், விசாரணையின்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அருள்பணி ஸ்டான் அவர்கள் கைது செய்யப்பட்டது அல்லது சிறையில் வைக்கப்பட்டது குறித்து எந்த கருத்தும் கூறப்படவில்லை என்றும் நீதிபதி ஷிண்டே அவர்கள் கூறியுள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.